வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம் 8வது அத்தியாயம். வாசிப்பவர் மதுமிதா. ஒரு நாள் எங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லாத விடுமுறை நாளாய் இருந்தபடியால் நாங்கள் பழைய பாடங்களை படித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்கள் தாயார் வந்து எங்களுடைய படிப்பை பரிசோதித்தார்கள். பிறகு ஞானாம்பாள் என் தாயாரை பார்த்து, அத்தையம்மா, உங்களுக்கு அநேக சரித்திரங்கள் தெரியுமே, யாதொரு பதி விரதையினுடைய சரித்திரம் தெரிந்திருந்தால் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அப்படியே சொல்கிறேன் என்று என் தாயார் சொல்லத் தொடங்கினார்கள். சில காலத்துக்கு முன் திரிசிரபுரத்தில் அரசு செய்து வந்த விஜயரங்க சொக்கலிங்க நாயகர் சந்ததி இல்லாமல் இறந்து போனபடியால் அவருடைய பத்தினியாகிய மங்கம்மாளுக்கு பட்டாபிஷேகமாகி அவள் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் செய்து மனுநீதி தவறாமல் அரசாட்சி செய்து வந்தாள். அவளுக்கு காமியப்ப நாயக்கன் என்கிற பெயருடைய தம்பி ஒருவன் இருந்தான். மங்கம்மாளுக்கு தம்பி மேலிருந்த பிரியத்தினால் தன்னுடைய நாட்டில் சில ஊர்களை பிரத்யேகமாய் பிரித்து இவனுடைய சுவாதீனப்படுத்தி தனக்குள்ளாக அவன் சிற்றரசாயிருந்து அரசாட்சி செய்யும்படி திட்டம் செய்தாள். அவன் புதுக்கோட்டையை தனக்கு ராஜதானி ஆக்கிக் கொண்டு அரசாட்சி செலுத்தி வந்தான். அவனுக்கு மகோன்னத பதவி கிடைத்த உடனே மதிமயங்கி சமஸ்தான காரியங்களை எவ்வளவும் கவனிக்காமல் காமாதுரனாய் பரஸ்திரி கமனம் முதலிய துர்விஷயங்களில் காலத்தை செலவழிக்க தலைப்பட்டான். அவனுடைய ஆஸ்தான உத்தியோகஸ்தர்களில் ஒருவனாகிய மங்களாகரம் பிள்ளையினுடைய பத்தினி கற்பலங்காரி என்பவள் திவ்ய சுந்தரமும் அவளுடைய பெயருக்கு தகுந்த சுகுணமும் உள்ளவளாய் இருந்தாள். அவளிடத்தில் அந்த துஷ்ட ராஜனுக்கு மோகம் உண்டாகி அவளை தன் கைவசப்படுத்தும் பொருட்டு அவளிடத்துக்கு சில ஸ்திரீகளை தூதாக அனுப்பினான். அவர்கள் அவளுடைய புருஷன் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அவளிடம் சென்று, அம்மா, நீ செய்த தவ மகிமையினால் உனக்கு ராஜயோகம் வந்துவிட்டது. உன்னை போல் அதிர்ஷ்டசாலிகள் உண்டா? நம்முடைய அரசரே உன்னுடைய அழகை விரும்புவாரானால் உன்னுடைய பாக்கியத்துக்கு ஒரு வரம்பு உண்டா? அவருடைய தயவை பெற எத்தனையோ ஸ்திரீகள் தவம் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சித்திக்காமல் உனக்கு அவருடைய கிருபை கிடைத்தது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்! இனி இந்த நாட்டுக்கெல்லாம் நீயே அரசி. சமஸ்தான காரியங்கள் எல்லாம் உன்னுடைய ஏவலின்படியே நடக்கும். ஆகையால் அவருடைய இஷ்ட பூர்த்தி செய்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கை கொள்ளு என்றார்கள். இதை கேட்டவுடனே கற்பலங்காரிக்கு கோபம் உண்டாக்கி சொல்கிறாள், எனக்கு அரசரும் குருவும் தெய்வமும் என்னுடைய பர்த்தாவே அன்றி வேறல்ல. அவருடைய கிருபையே எனக்கு ஐஸ்வர்யம். அவருக்கு முன்பாக மற்ற அரசர்கள் எல்லோரும் அஜகஜாந்தரம். உங்கள் அரசருடைய கிருபைக்காக தவம் செய்கிற ஸ்திரீகளே அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளட்டும், எனக்கு வேண்டாம் என்றாள். மறுபடியும் அவர்கள் அந்த உத்தமையின் புத்தியை கலைக்கிறதற்கு சகல தந்திர வித்தைகளை உபயோகப்படுத்தியும் அவள் இசையவில்லை. அவர்கள் உடனே புறப்பட்டு போய் அரசனுக்கு நடந்த காரியங்களை தெரிவித்தார்கள். அவள் நிராகரித்த சங்கதி தெரிந்தவுடனே அவனை அதிக அதிகமாக ஆசை பேய் பிடித்து ஆட்ட தலைப்பட்டது. அவளை பலாத்காரமாக கொண்டு போகிற பட்சத்தில் தன்னுடைய சகோதரி மங்கம்மாளுக்கு தெரிந்தால் தன்னை சிறசாக்கினை செய்வாள் என்று பயந்து அவன் பலாத்காரம் செய்ய துணியவில்லை. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்குமானபடியால் பணத்தை கொண்டே அவளை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவன் ஒரு பெரிய பெட்டியில் தங்க நாணயங்களையும் வேறொரு பெட்டியில் ரத்னாபரணங்களையும் நிரப்பி அந்த தூதிகள் கையில் கொடுத்து அவளிடத்திற்கு அனுப்பினான். அவர்கள் அந்த பெட்டிகளை கற்பலங்காரி வீட்டுக்கு கொண்டு போய் திறந்து காட்டி அவளுடைய புத்தியை மயக்க பிரயாசப்பட்டார்கள். அவள் அவர்களை பார்த்து, ஸ்திரீகளுக்கு கற்பே சிறந்த ஆபரணம், அந்த ஆபரணம் போய்விட்டால் இந்த ஆபரணங்களினால் வரும் பிரயோஜனம் என்ன என்று சொல்லி அந்த ஆபரணங்களை உதைத்து தள்ளி அவர்களை தூஷித்து துரத்தி விட்டாள். அவர்கள் போய் சற்று நேரத்துக்கு பின்பு வீட்டுக்கு வந்த தன் பர்த்தாவிடத்தில் சகல சங்கதிகளையும் தெரிவித்து, இந்த அரசனிடத்தில் உத்தியோகம் செய்வது முறையல்ல, உத்தியோகத்தை விட்டுவிட்டு பிச்சை எடுத்தாயினும் பிழைப்பது உத்தமம் என்றாள். அவளுடைய வார்த்தையை புருஷன் அங்கீகரித்துக் கொண்டு உத்தியோகம் வேண்டாம் என்று ஒரு பத்திரிகை அனுப்பிவிட்டு அவரும் அவருடைய பத்தினியும் ஊரை விட்டு புறப்பட்டு அடுத்த கிராமத்திற்கு போய் ஒருவருக்கும் தெரியாமல் அந்தரங்கமாக வசித்தார்கள். உத்தியோக வரும்படியை தவிர வேறே சீவனத்துக்கு மார்க்கம் இல்லாதபடியால் உத்தியோகம் போன பிற்பாடு அவர்கள் பட்ட கஷ்டம் சொல்லி முடியாது. அவர்களுடைய நகைகள், பாத்திர சாமான்கள் முதியவர்களை விற்று சில நாள் காலக்ஷேபம் செய்தார்கள். பிற்பாடு கையில் காசும் இல்லாமல், கடன் கொடுப்பாரும் இல்லாமல், கைப்பாடு படவும் தெரியாமல் ராப்பட்டினி பகற்பட்டினியாய் இருக்க ஆரம்பித்தார்கள். அந்த அரசனுக்கு அவர்கள் போயிருக்கிற இடம் சில நாள் தெரியாமல் இருந்து பிற்பாடு தெரிந்தது. சாம, வேத, தான, தண்டம் என்கிற நான்கு உபயோகங்களை செய்துவிட்டோம். இனிமேல் நாலாவது உபயோகமாகிய தண்டத்தை உபயோகிப்பதே காரியம் என்று அவன் நிச்சயித்து தானா இறந்து போன ஒரு அனாதை பிரேதத்தை நடுச்சாமத்தில் அவர்கள் இருக்கிற வீட்டில் போட்டு விடும்படியும், மங்களாகாரம் பிள்ளை கொலை செய்ததாக குற்றம் சாட்டி பிடிக்கும்படிக்கும் ஜாக்கிரதை செய்தான். அந்த பிரகாரம் சேவகர்கள் வந்து மங்களாகாரம் பிள்ளையை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். கற்பழங்காரி வெளியே போகாதபடி வீட்டை சுற்றி பாரா வைத்து விட்டார்கள். உத்தியோகம் போன பிற்பாடு தரித்திர முதலிய சகல கஷ்டங்களையும் தைரியமாக சகித்த அந்த கற்பழங்காரி தன் புருஷனை குற்றவாளியாக்கி சேவகர்கள் பிடித்து கொண்டு போனதை சகிக்க மாட்டாதவளாய் நெருப்பிலே போட்ட புஷ்பம் போல வாடி பதைத்து விம்மி அழுதாள். அந்த சமயத்தில் அந்த கொடுங்கோல் மன்னவனுடைய தாதிகள் வந்து கற்பழங்காரியை நோக்கி, தானாய் வருகிற சீதேவியை காலால் உதைத்து தள்ளுவது போல நீயே உன்னுடைய வாழ்வை கெடுத்துக் கொள்கிறாய். உன் புருஷன் கொலை செய்ததாக சாட்சியங்களால் குற்றம் ஸ்தாபிக்கிறபடியால் மரண தண்டனை கிடைக்கும் என்பது நிச்சயம். ஆனால் நாங்கள் சொல்கிறபடி நீ கேட்டால் உன் புருஷனுக்கு ஜீவாலயம் நேராது. நீயும் எப்போதும் சுமங்கலியாகவும் பாக்கியவாதியாகவும் இருப்பாய். எங்களுடைய வார்த்தையை நீ தள்ளிவிட்டால் நீ அமங்கலிதான் என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பதி விரதையினுடைய சித்தம் சிறிதும் சலனப்படாமல் அவர்களை பார்த்து சொல்கிறாள், எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் தண்டிக்காமல் விடாது. மானம் பெரிதே அல்லாமல் ஜீவன் பெரிதல்ல. என்றைக்கிருந்தாலும் மனுஷ தேகம் எடுத்தவர்கள் சாவது நிச்சயமே அல்லாது சாகாத வரம் வாங்கி கொண்டு வந்தவர்கள் ஒருவரும் இல்லை. எப்படியும் ஒரு நாள் சாகப் போகிறவர்கள் சில நாள் முந்தி செத்தால் பாதகம் என்ன? நான் என் புருஷனின் உயிரை காப்பாற்றுவதற்காக கற்பை இழந்து பாவத்தையும் பழியையும் நரகத்தையும் சம்பாதித்துக் கொள்கிறதை பார்க்கிலும் பதிவிரதா பங்கம் இல்லாமல் நானும் என் புருஷனும் இறந்து நித்திய மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவது உசிதமல்லவா என்றாள். அப்படியானால் வருகிறதை நீ அனுபவித்துக் கொள் என்று அந்த துஷ்டர்கள் சொல்லி போய்விட்டார்கள். இனிமேல் கடவுளை தவிர வேறு திக்கு திசை இல்லாதபடியால் அந்த உத்தமி கடவுளை நோக்கி பிரலாபித்து தன் குறைகளை சொல்லி முறையிடுவாள் ஆயினாள். அவளுடைய வீட்டை சுற்றி பாரா இருக்கிறவர்களில் ஒருவன் அவளுடைய புருஷனுக்கு மித்திரனானபடியால் குற்ற விசாரணை எப்படி நடக்கிறதென்று விசாரித்து தெரிவிக்கும்படி சொல்லியிருந்தாள். அதிரகசியமாய் விசாரணை நடந்தபடியால் அவனுக்கு கூட சில நாள் வரைக்கும் சங்கதி வெளியாகாமல் இருந்து பிறகு பிரகடனம் ஆயிற்று. மங்களாகரம் பிள்ளை கொலை செய்ததாக குற்றம் ஸ்தாபிக்கப்படுகிறதாகவும், ஆனால் மங்கம்மாளுடைய உத்தரவு இல்லாமல் மரண தண்டனை செய்ய அந்த சிற்றரசனுக்கு அதிகாரம் இல்லாதபடியால் மங்களாகரம் பிள்ளையை மரண தண்டனை செய்ய உடனே உத்தரவு அனுப்ப வேண்டும் என்று இந்த கொடியன் மங்கம்மாளுக்கு ரகசியமாக எழுதி கொண்டிருப்பதாகவும், அந்த காவற் சேவகன் மூலமாக கற்பழங்காரி கேள்விப்பட்டு அவளுக்கு உண்டான மன கிளேசம் எவ்வளவென்று யார் விவரிக்க கூடும்? அம்பு பட்டு விழுந்த வயல் போல அவள் கீழே விழுந்து புரண்டு, ஐயோ தெய்வமே, நான் என்ன செய்வேன்? இந்த அநியாயத்தை யாரிடத்திலே சொல்லுவேன்? பிரஜைகளால் துன்பத்தை அடைந்தவர்கள் அரசனிடத்தில் முறையிடுவார்கள். அரசனே அக்கிரமம் செய்தால் உம்மை தவிர வேறு யாரிடத்தில் சொல்லுவேன்? என் புருஷனை ரட்சித்தருளும் சுவாமி என்று முறையிட்டாள். பிறகு கடவுளது கிருபையால் அவளுக்கு திட சித்தம் உண்டாகி, மங்கம்மாள் இடத்திலிருந்து உத்தரவு வருவதற்கு முன் அந்த அரசிடத்திற்கு தான் எப்படியாவது போய் தன் புருஷனை காப்பாற்றுகிறதற்கு மார்க்கம் தேட வேண்டும் என்று நினைத்து, அந்த காவற்காரனுடைய சகாயத்தால் அவள் நடுச்சாமத்தில் வீட்டை விட்டு வெளிப்பட்டு சிறிசிரபுரத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாக போக ஆரம்பித்தாள். ஓடும் போதே தபார்காரன் எதிரே வருகிறானா என்று பார்த்து கொண்டு ஓடினான். தங்க விக்கிரகம் போல் அவளுடைய மேனி பிரகாசிக்க, அவளுடைய கூந்தல் அவிழ்ந்து சோர, ஜல பிரவாகமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டு அவள் ஓடுவதை பார்த்தவர்கள், இவள் தேவஸ்திரீயோ அல்லது ராஜஸ்திரீயோ என்று மயங்கி அவள் துக்கத்துக்காக இறங்கி அழாதவர்கள் ஒருவரும் இல்லை. அவள் நடுவழியில் தபால்காரன் வருவதைக் கண்டு அவனுக்கு நமஸ்காரம் செய்து ஏதாவது விசேஷம் உண்டா என்று வினவ, அவன் மகாராணியிடத்திலிருந்து மரண தண்டனை உத்தரவை கொண்டு போவதாக தெரிவித்தான். அவள் உடனே தீர்க்க தண்டன் சமர்ப்பித்து மரண தண்டனை உத்தரவை மாற்றுவதற்காகவே தான் மங்கம்மாள் இடத்துக்கு போவதாகவும், எப்படியும் அனுகூலம் கிடைக்கும் என்றும், ஆகையால் அவன் புதுக்கோட்டைக்கு போகாமல் தாமதிக்க வேண்டுமென்றும் மிகவும் பரிதாபமாய் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். இரக்க சுபாவமுள்ள அந்த தபார்காரன் தேவஸ்திரீக்கு சமானமாகிய இந்த ஸ்திரீயினுடைய பிரார்த்தனையை மறுக்க மாட்டாமல் ஒரு நாள் தாமதம் செய்வதாக ஒப்புக்கொண்டான். அந்தபடி அவனிடத்தில் பிரமாணம் வாங்கி கொண்டு வேடனுக்கு பயந்து ஓடும் மான் போல ஒரே ஓட்டமாக ஓடி கிரிசுரபுரத்தை அடைந்து மங்கம்மாளுடைய அரண்மனையில் பிரவேசித்தாள். அரண்மனை காவலர்கள் இவள் யாரோ தேவி என்று அவளை தடுக்க மனம் வராமல் உள்ளே விட்டு விட்டார்கள். அவள் மங்கம்மாளுடைய கொலுமண்டபத்தை நோக்கி, மகாராணியே அபயம், மண்டலேஸ்வரியே அபயம், மங்கையர் கரசியே அபயம், உலக நாயகியே அபயம் என்று ஓலமிட்டு சிம்மாசனத்தின் அடியில் போய் விழுந்தாள். சில நாளாய் அன்னம் ஆகாரம் இல்லாதபடியாலும் நாற்காதவாளியும் ஒரே ஓட்டமாய் ஓடி வந்தபடியாலும் தேக ஸ்மரணை தப்பி மூர்ச்சையாய்விட்டாள். அப்போது சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்த மங்கம்மாள் உடனே இறங்கி அவளை கட்டி தழுவி அவளுடைய மூர்ச்சை தெளியும்படி சைத்தியோபசாரங்கள் செய்வித்து, மூர்ச்சை தெளிந்தவுடனே அவள் கையை பற்றி அழைத்து கொண்டு போய் தன் பக்கத்தில் இருத்தி அவளுடைய குறையை தெரிவிக்கும்படி உத்தரவு செய்தாள். கற்பழங்காரி அந்த சிற்றரசன் செய்த கொடுமைகளை வியக்தமாக வித்யாபித்தவுடனே மகாராணிக்கு தன் தம்பி மேல் உக்கிர கோபாக்கினி மூண்டு அவனையும் சாட்சி முதலானவர்களையும் உடனே கொண்டு வரும்படி குதிரை பட்டாளத்தைச் சேர்ந்த 100 போர் வீரர்களை புதுக்கோட்டைக்கு அனுப்பினார். அந்த துஷ்ட அரசன் மங்களாகரம் பிள்ளையை கொள்வதற்காக கொலைக்களத்திலே கொண்டு போய் வைத்துக் கண்டு ராணியினுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் 100 போர் வீரர்களும் போய் சேர்ந்து ராணியினுடைய உத்தரவை தெரிவித்தார்கள். அதை கேட்டவுடனே அந்த அரசனுக்கு கோபம் உண்டாகி அந்த போர் வீரர்களின் மேல் பாய்ந்து அவர்களில் இருவரை வெட்டி கொன்று விட்டான். மற்றவர்கள் எல்லோரும் அவனை பிடித்து நிராயுதபாணியாக்கி பின்கட்டு முறையாக கட்டி அவனையும் சாட்சிகள் முதலானவர்களையும் கொண்டு போய் மகாராணி சமூகத்தில் விட்டார்கள். மகாராணி சாட்சிகளை பார்த்து, மங்களாகரம் பிள்ளை கொலை செய்து உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அவர்கள் தங்களுக்கு யாதொன்றும் தெரியாதென்றும், ஆனால் அரசனுடைய ஆக்கினைக்கு பயந்து தங்களுக்கு தெரிந்தது போல் பொய் வாக்குமூலம் எழுதி வைத்திருப்பதாகவும் சொன்னார்கள். உடனே ராகினி தன் தம்பியை பார்த்து, நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்க, அவன் ராணியை கூட மதிக்காமல் சகோதரி என்ற தைரியத்தால் அலட்சியமாக மறுமொழி சொன்னான். மகாராணிக்கு அடங்காத கோபம் உண்டாகி கிங்கரர்களை பார்த்து, இவனை நான் உன்னத ஸ்தானத்தில் வைத்திருக்க அந்த ஸ்தானத்துக்கு தன்னை அபாத்திரன் ஆக்கி கொண்டபடியால் இவனை உன்னத ஸ்தானத்தினின்றே தள்ள வேண்டியது நியாயமாயிருக்கிறது. ஆகையால் இவனை தாயுமான சுவாமி மலை சிகரத்தின் மேலே ஏற்றி அங்கே இருந்து கீழே தள்ளிவிடுங்கள் என்று உத்தரவு கொடுத்தாள். அந்த பிரகாரம் அவனை மலை மேல் ஏற்றி தள்ளிவிட்டார்கள். அவனுடைய லோகமும் தேகமும் மோகமும் இவ்வகையாக ஒரு நிமிஷத்துக்குள் முடிவு பெற்றன. பிறகு மங்கம்மாள் தனது நியாய சபையில் மங்களாகாரம் பிள்ளைக்கு பெரிய உத்தியோகம் கொடுத்து அவனை குபேர சம்பத்து உடையவன் ஆக்கினாள். என்றைக்கிருந்தாலும் பரஸ்திரீ கமனம் செய்கிறவர்களுடைய கவி அதோ கவி என்பதற்கு அந்த காமியப்ப நாயக்கனே சாட்சி. கற்புள்ள ஸ்திரீகள் மேன்மை அடைவார்கள் என்பதற்கு கற்பலங்காரியே சாட்சி என்று என் தாயார் சொல்லி முடித்தார்கள். இந்த சரித்திரத்தை கேட்டு நானும் ஞானாம்பாளும் அளவற்ற வியப்பும் களிப்பும் அடைந்தோம். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 8 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புதவு திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.